அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்தளிப்பவர் சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில். புதுவையின் துணைநிலை ஆளுநராக கிரண்பேடி பதவியேற்ற செய்தி. புதுவையில் அமையவுள்ள காங்கிரஸ் ஆட்சியின் ஸ்திரத்தன்மை குறித்து நாராயணசாமி கூறிய தகவல்.
திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவு கடிதத்தை, எங்களுடைய ஆட்சிக்கான ஆதரவு கடிதத்தை என்னிடம் கொடுத்தார்கள்.
தமிழகத்தில் நிலவி வரும் வெயிலின் தாக்கம் குறையுமா என்பது குறித்து சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் கூறிய தகவல்.
நகரின் சில பகுதிகளிலே கோடை மழை என்பது இன்று ஒரு தண்டர் கிளவுட் என்று சொல்லக்கூடிய குறுகிய அளவிலே உருவாகக்கூடிய ஒரு விஷயம்.
இன்னப்பிற செய்திகளை கேட்கலாம்.
அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாழி இளம்பருதி மற்றும் விஷ்ணுபிரியா.
கடந்த 3 நாட்களில் 700 மேற்பட்ட குடியேறிகள் மற்றும் அகதிகள் மத்திய தரைக்கடல் பகுதியில் மூழ்கி இறந்திருக்கலாம் என நம்பப்படுவதாக ஐநா சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகள் நிறுவனத்தின் பேச்சாளர் கார்லட்டோ சமி கடந்த வாரத்தின் புதன், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குடியேறிகள் ஐரோப்பாவை அடையும் முயற்சியில் கடலில் பயணிக்க பொருத்தமற்ற படகுகள் பயணித்ததால் இத்தாலியின் தெற்கு பகுதியில் படகுகள் மூழ்கியுள்ளன என தெரிவித்துள்ளார்.
From the survivors that are still landing in Italy, we heard that
இப்படகுகளில் ஒன்று கவிழ்ந்ததை காட்டும் காட்சிகள் இத்தாலிய கடற்படை கேமராவில் படம் பிடிக்கப்பட்டன. இந்த படகிலிருந்து பெரும்பாலான பயணிகள் இத்தாலி கடற்படை காப்பாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
இந்த வருடம் ஈரான் அதன் குடிமக்களை ஹஜ் வழிபாட்டிற்கு சவுதி அரேபியாவிற்கு அனுப்பாது என ஈரானின் பண்பாட்டுத்துறை அமைச்சர் அலி ஜன்னடி தெரிவித்துள்ளார். சவுதி அதிகாரிகள் ஈரானிய புனித யாத்ரீகர்களின் பங்களிப்பிற்கு இடையூறு விளைவிப்பதால் அது சாத்தியமற்றது என அவர் கூறியுள்ளார். கடந்த வருடம் ஹஜ் பயணத்தின் போது ஈரானியர்கள் பலர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான புனித யாத்ரீகர்கள் மோசமான கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொள்ளப்பட்டனர். இச்சம்பவத்திற்கு ஈரான் சவுதி அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியது. சிரியா மற்றும் ஏமன் உட்பட பல்வேறு போர் பகுதிகளில் இந்த இரு பிராந்திய போட்டி நாடுகளும் வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டுள்ளதால் ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவிற்கு இடையேயான பதற்ற நிலை அதிகரித்துக் கொண்டே வருகிறது.
ஃபலுஜா நகரை மீண்டும் கைப்பற்ற ஈராக் அரசு படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஐஎஸ் தீவிரவாதிகள் யூப்ரட்டஸ் நதிக்கரையில் இன்னும் வடக்கே அமைந்துள்ள மற்றொரு நகர் மீது பெரிய தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறார்கள். ஐஎஸ் அமைப்பை சேர்ந்த தற்கொலை தாக்குதல்காரர்கள் ஹீட் நகருக்குள் ராக்கெட் தாக்குதல்களை தொடுத்த பின்னர் நுழைந்துள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹீட் நகரில் உள்ள பல மாவட்டங்கள் ஐஎஸ் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இச்சூழலில் பல குடும்பங்கள் அந்நகரை விட்டு வெளியேறி வருகிறார்கள்.
அமெரிக்காவின் உயிரியல் பூங்கா ஒன்றில் கொரிலாவின் இருப்பிடத்திற்குள் நுழைந்த சிறுவனை காப்பாற்ற பூங்கா ஊழியர் கொரிலாவை சுட்டு வீழ்த்தினார். சின்சினாட்டி உயிரியல் பூங்காவின் இயக்குநர் தானே மெய்நாட் கூறுகையில், அந்த 4 வயது சிறுவன் தடுப்பு வேலியை தாண்டி அகழிக்குள் விழுந்துவிட்டான் எனவும், அகழிக்குள் விழுந்த அச்சிறுவனை ஹாரம்பே என்று அந்த கொரிலா பிடித்து தன் பக்கமாக இழுத்து கொன்றது என்றும் தெரிவித்தார். கொரிலாவை சுட வேண்டும் என்று எடுக்கப்பட்ட இந்த முடிவு கடினமானதாக இருந்தாலும் அது ஒரு சரியான முடிவுதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
It's a sad day all the way around. The right choice.
இச்சம்பவத்தில் அச்சிறுவனுக்கு பலத்த காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை.
ஆப்பிரிக்க குடிமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது தொடர்பாக இந்திய தலைநகர் டெல்லியில் காவல்துறை 5 பேரை வியாழக்கிழமை கைது செய்துள்ளது. 6 ஆப்பிரிக்க நாட்டவர் காயப்படுத்தப்பட்ட சம்பவங்களை தொடர்ந்து 3 வழக்குகள் தனித்தனியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஆட்டோ ரிக்ஷாவில் பயணிப்பது தொடர்பாக ஏற்பட்ட சர்ச்சையில் காங்கோ குடியரசை சேர்ந்த ஒருவர் அடித்துக் கொள்ளப்பட்டார்.
வடக்கு ஜப்பானின் மலைப்பகுதியில் காணாமல் போன சிறுவனின் பெற்றோர் அவனை தண்டிப்பதற்காக காட்டில் அவனை தனியாக விட்டு வந்ததை ஒப்புக்கொண்டுள்ளனர்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி தொடரும் செய்தி அரங்கில். புதுவை யூனியன் பிரதேசத்தின் துணைநிலை ஆளுநராக முன்னாள் IPS அதிகாரி கிரண்பேடி இன்று பதவியேற்றார். இது குறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக இந்திய முதல் பெண் IPS அதிகாரி கிரண்பேடி இன்று பதவியேற்றுக் கொண்டார். கிரண்பேடி பதவியேற்ற இன்றைய நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் முதல்வராக பொறுப்பேற்க உள்ள காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மத்திய அமைச்சர் வி நாராயணசாமி, புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் என் ரங்கசாமி, RV ஜானகிராமன், MDR ராமச்சந்திரன், அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி பிராந்திய தலைவர் நமசிவாயம், தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுச்சேரியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியின் 23வது துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள கிரண்பேடி 4வது பெண் துணைநிலை ஆளுநர் என்கிற வரிசையில் இடம் பிடித்துள்ளார். 2015 பிப்ரவரி மாதம் நடைபெற்ற டெல்லி சட்டமன்றத்திற்கான தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் முதல்வர் வேட்பாளராக போட்டியிட்ட கிரண்பேடி தோல்வியடைந்தார். தொடர்ந்து தீவிர அரசியலில் பங்கேற்காமல் ஒதுங்கி இருந்த கிரண்பேடி தற்போது புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ளார். புதுவையில் காங்கிரஸ் கட்சி புதிய ஆட்சியை அமைக்க உள்ள சூழலில் இந்த நியமனம் நடைபெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பு அது. புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவராக முன்னாள் மத்திய அமைச்சர் வி நாராயணசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 15 உறுப்பினர்களை மட்டுமே கொண்ட காங்கிரஸ் கட்சியால் ஸ்திரமான ஆட்சியை தர முடியுமா என்று நாராயணசாமி அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
அதாவது கடந்த ஆட்சியில என்ஆர் காங்கிரஸ் அரசு 15 இடங்களில் வெற்றி பெற்றது. ஒரு சுயேட்சை ஆதரவோடு 16 உறுப்பினர்களை வைத்து அவர்கள் 5 காலம் புதிய மாநிலத்தில் ஆட்சி நடத்தினார்கள். ஆகவே அதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய இந்த 17 உறுப்பினர்களை வைத்து எங்களுடைய பெரும்பான்மையை இருக்கின்ற காரணத்தால் ஒரு நிலையான ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை, ஓழற்ற ஆட்சியை புதுவை மாநில மக்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம்.
நீங்கள் வந்து அவைக்கு தேர்ந்தெடுக்கப்படாமல் முதல்வர் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த 6 காலத்துக்குள் நீங்கள் சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது குறித்து எப்படி அதை செய்ய போகிறீர்கள் என்பது பற்றி ஏதாவது ஆலோசனை முடிவு எடுத்திருக்கிறீர்கள்?
சம்பந்தமாக கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் மாநில காங்கிரஸ் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து ஆலோசித்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்போம்.
ஏற்கனவே இந்த உங்களது முந்தைய அனுபவம் ஒன்று இருக்கிறது. சண்முகம் அவர்கள் இதே போன்ற ஒரு சூழலில் முதலமைச்சராக பதவியேற்று பிறகு அவர்கள் தொகுதி கிடைக்காமல் சிரமப்பட்டார். அந்த ஒரு அனுபவம் மீண்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
திரு மரியாதைக்குரிய திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் அவர் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். அதே போல திரு ஹரீஷ் ராவத் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் உத்தரகண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சராகி அதற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முன்னுதாரணமும் இருக்கிறது.
நிச்சயமாக அது இருக்கிறதா? நீங்கள் தொகுதியை ஏதாவது ஐடென்டிஃபை பண்ணிவிட்டீர்களா?
அதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர்களை கலந்து ஆலோசித்து சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்கோம்.
இந்த கட்சி தலைவர் விஷயத்திலே கட்சிக்குள் ஏற்பட்ட இந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு கசப்புணர்வாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். நீங்கள் அது வந்து உங்களது மந்திரி சபை
அவைகளெல்லாம் தீர்க்கப்பட்டு கட்சித் தலைவரும் அமர்ந்து பேசி கட்சித் தலைவர் அவர்கள் நான் சட்டமன்ற கட்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான அந்த கடிதத்தை கட்சித் தலைவர் எனக்கு இன்று கொடுத்திருக்கிறார்களாகவே அது சுமூகமாக தீர்க்கப்பட்டுவிட்டது.
புதுச்சேரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாராயணசாமி.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கம் தொடரும். பிரதமர் அலுவலக இணையதளம் தமிழ் உட்பட 6 மொழிகளில் செயல்படும் வகையில் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளுடன் நமது செய்தியாளர் ஜெயக்குமார்.
பிரதமர் அலுவலக இணையதளம் இன்றிலிருந்து கூடுதலாக 6 இந்திய மொழிகளில் வெளியாகிறது. புதிய மொழிகளில் வெளிவரும் இந்த இணையதள சேவையை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் இன்று துவக்கி வைத்தார். ஏற்கனவே ஆங்கிலம் மற்றும் இந்தி என இந்த 2 மொழிகளில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த இந்த இணையதள சேவை இனி தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, குஜராத்தி மற்றும் வங்காளம் ஆகிய 6 மொழிகளில் பிரசுரமாகும். இந்த விரிவாக்க பணிகள் பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட முயற்சியால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கை என சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி இந்திய மக்களின் அவரவர் சொந்த மொழிகளிலேயே அவர்களிடம் தொடர்பு கொள்ள விரும்புவதாகவும் இந்த புதிய துவக்கத்தின் மூலமாக மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளர்ச்சி மேம்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். அதேபோல அடுத்தடுத்த கட்டங்களில் இன்னமும் அதிகமான இந்திய பிராந்திய மொழிகளின் சேவைகளும் அறிமுகப்படுத்தப்படும் என சுஷ்மா ஸ்வராஜ் உறுதியளித்தார். இந்திய பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள இன்றைய செய்தி குறிப்பிலும் இனி அதன் அதிகாரப்பூர்வ இணையதளம் பன்மொழி சேவையாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி தலைமையிலான மத்திய அரசு சரியாக 2 முன்னதாக 2014 மத்திய அரசு அதிகாரிகளும் மத்திய அமைச்சர்களும் தமது அதிகாரப்பூர்வ சமூக ஊடகங்களில் முதலில் ஹிந்தியை பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருந்ததற்கு பல்வேறு தரப்பிலும் பலத்த எதிர்ப்புகள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக தமிழக முதல்வர் ஜெயலலிதா உள்ளிட்ட தமிழக அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் அப்போது எதிர்ப்புகளை தெரிவித்திருந்தார்கள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா அந்த சமயத்தில் பிரதமர் மோடிக்கு எழுதியிருந்த கடிதம் ஒன்றில் மத்திய உள்துறை அமைச்சகம் இது குறித்து வெளியிட்டிருக்கும் அதிகாரப்பூர்வ உத்தரவுகள் இரண்டை சுட்டிக்காட்டி கண்டனம் வெளியிட்டிருந்தார். மேலும் தமிழ் மொழியையும் இந்தியாவின் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக அங்கீகரித்து உத்தரவிட வேண்டும் என்றும் ஜெயலலிதா அந்த கடிதத்தில் வலியுறுத்தி இருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது. இந்நிலையில் மோடியின் பிரதமர் அலுவலக அதிகாரப்பூர்வ இணையதள சேவை இந்தியாவின் 6 பிராந்திய மொழிகளிலும் அறிமுகம் செய்திருப்பது குறித்து பல்வேறு விமர்சனங்களையும் வெளியிடும் தமிழக சமூக செயற்பாட்டாளர்கள் மோடி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கின்றனர். ஹிந்தி மொழி திணிப்பு என்பது பல்வேறு வடிவங்களை எடுத்து வரும் சூழலில் இன்றைய பிரதமர் அலுவலக அறிவிப்பை வரவேற்க முடியாது என்கிறார் பிபிசி தமிழோசையிடம் பேசிய சமூக செயற்பாட்டாளரான பாலகுமார் சோமு.
கடந்த 2 வருடங்களாவே பார்த்தோம்னாக்க வங்கிகள் ஆகட்டும், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், கடன் அட்டை வழங்குற நிறுவனங்கள், இணைய வர்த்தக நிறுவனங்கள் எல்லாமே ஆங்கிலத்துல உரையாடுறத குறைச்சுக்கிட்டே வர்றாங்க. இதுல வந்து அரசாங்கத்தின் தலையீடுனாலயா என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெளிவாகணும். ஆங்கிலத்தில் சேவையை புரிந்து தந்துகிட்டு இருந்த கால் சென்டர்கள் எல்லாமே இப்ப எடுத்த உடனே ஹிந்தியில பேச துவங்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஹிந்தி தெரியாத மக்களுக்கு இது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகத்தான் முடியுது. இன்றைக்கு இந்தியாவில மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு ரயில்வே துறையில நீங்க வந்து டிக்கெட்டை வந்து லோக்கல் லாங்குவேஜ்ல அவங்க இஷ்யூ பண்றதே கிடையாது. அப்ப சாதாரண மனிதனுக்கு எப்படி இது புரியும்? இதெல்லாம் வந்து மற்ற மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. ஹிந்தி திணிப்புன்னு ஒரு ஒரு பகுதியா தான் பாக்குறோம். அப்போ இந்த மக்களை வந்து இந்த தேசிய நீரோட்டத்துல கலக்க விடாமையே செஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பிரதமருடைய அலுவலகத்துடைய வெப்சைட்ல இனிமேல் வந்து தமிழ், தெலுங்கு போன்ற 6 மொழிகளை அடிஷ்னலா அந்த தகவல்களை தரப்போறோம்னு சொல்றாங்க. இது எந்த வகையில பொதுமக்களுக்கு உபயோகமா இருக்குங்கிறது தெரியல
என்றார் தமிழகத்தை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளரான பாலகுமார் சோமு. மோடி மீதான தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி கூறுகிறது. மேலும் தமிழக மக்களின் உரிமைகளை பெற்றுத்தர மோடி அரசாங்கம் தொடர்ந்து போராடி வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.
ஜெயக்குமார் வழங்கிய குறிப்பது, அக்னி நட்சத்திரம் எனப்படும் கடும் கோடைக்காலம் நேற்றோடு முடிவடைந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் நிலவி வரும் வெயிலின் தாக்கம் குறையுமா என சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரனிடம் கேட்டேன்.
பொதுவாக அக்னி நட்சத்திரம் என்ற சொல் வந்து வானிலையில் இல்லை. முதல் அடிப்படையாக தெரிந்து கொள்ளும் வானிலை துறையிலே, அதாவது மெட்ரியாலஜி என்று சொல்லக்கூடிய இந்த வானிலை துறையில் அக்னி நட்சத்திரம் என்ற சொல் கிடையாது. இந்திய வானிலை துறை பொறுத்தவரை நாம் பருவங்களை 4 வகையாக பிரிக்கிறோம். மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்கள் கோடைக்காலம் அல்லது பருவமழை காலத்திற்கு முந்தைய ப்ரீ மான்சூன் என்று சொல்லக்கூடிய முந்தைய பருவமழை காலம், முந்தைய காலம். ஜூன் முதல் செப்டம்பர் உள்ள 4 மாதங்கள் வந்து தென்மேற்கு பருவமழை காலம் என்று சொல்லப்படும். பிறகு அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய 3 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை என்று சொல்லப்படும். இது மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டிருந்தால் அது பொதுவாக கோடைக்காலம் என்று சொல்வார்கள். அக்னி நட்சத்திரத்திற்கும் நேரடியாக வானிலையிலே நேரடியான தொடர்புகள் கிடையாது. தனியாக வானிலையை அறிவியல் நோக்கில் நீங்கள் பார்க்கும் பொழுது இது தனிப்பட்ட ஒரு நிகழ்வு. ஏற்ற இறக்கங்கள் அக்னிக்கு முன்பும் வெப்பம் இருக்கலாம், அக்னி முடிந்தும் வெப்பம் வரலாம். அது வானிலை நிகழ்வுகளை பொறுத்தது.
அக்னி நட்சத்திரம் என்ற சொல் வானிலையில் கிடையாது என்று சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோடைக்காலம் முடிவடைந்த நிலையில் தற்போது தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் சற்று மழை பெய்து வரும் நிலையில் சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புண்டா?
பொதுவாக சென்னை போன்ற கடற்பகுதிகள் வந்து மழைக்கான வாய்ப்பு என்பது இடி மழை போன்ற தண்டர் க்ளவுட் என்று சொல்லக்கூடிய இடி மழை போன்ற கடற்காற்றும் தரைக்காற்றும் அவற்றினுடைய வலு, அவற்றின் வீசுகின்ற நேரங்கள் இவற்றை பொறுத்து கூட மழைக்கான வாய்ப்பு சில சமயங்கள் உருவாகும். ஆனால் நகரின் சில பகுதிகளிலே அளவிலே உருவாகக்கூடிய ஒரு விஷயம்.
சென்னை வானிலை மைய இயக்குனர் பாலச்சந்திரன் அளித்த தகவலுடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நேயர்கள் bbctamil.com என்ற இணையதளத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை எமது உள்ளூர் முகவரிகளான பிபிசி அஞ்சல்பட்டி எண் 6013 அசோக் நகர், சென்னை 83 மற்றும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல்பட்டி எண் 654 கொழும்பு ஆகிய முகவரிகளுக்கும் எழுதலாம். உங்கள் கருத்துக்கள் நேயர் நேரம் பகுதியில் இடம்பெறும். வணக்கம் நேயர்களே.